சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. இனி இதயங்களே, சென்ற வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் சிலப்பதிகார சிறப்பு என்ற தலைப்பில் எதிர்மறை வாழ்த்துதலை கேட்டீர்கள். இந்த வாரம் அவ்வாழ்த்துதலின் பிற்பகுதியோடு இலக்கிய விருந்து நிகழ்ச்சி தொடங்குகிறது. கோவலன் கண்ணகியை பாராட்டுகின்ற பாராட்டுரையில் இளங்கோவடிகளின் வருணனை சிறப்பை நாம் உணரலாம் என்பதை தம்முடைய உரையின் வாயிலாக வழங்க வருகிறார் கவிக்கோ ஞானச்செல்வன் அவர்கள்.
மயன் விதித்தது போன்ற ஒரு கட்டில், அந்த கட்டில் அவர்கள் ஒட்டை மாடியில இருந்தார்கள். அதுல இந்த மாளிகை அமைப்பு கூட ஏழு அடுக்குகளை சொல்கிறான். என்ன அற்புதம் பாருங்கள், கலை சிறப்புகள். ஏழு அடுக்கு மாளிகை, அதுல இடைநிலத்தில் நாலாவது அடுக்கில் இருந்தார்கள். எதற்காக ஏழு அடுக்கு? ஆறு பருவங்கள் தமிழில சொல்வார்கள். இளைவனிற் பருவம், முதிவனிற் பருவம், கார்காலம், கூதிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என்று சொல்லி இந்த ஆறு பருவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் ஆறு. இந்த எல்லா பருவங்களும் சேர்த்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இடையில இருப்பது. இப்படி ஏழு அடுக்கு மாளிகையில் நான்காவது மாளிகையில் அவர்கள் இருந்து கொண்டு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கோவலன் கண்ணீருடைய அந்த அழகிலும் அவளுடைய மென்மையிலும் ஈடுபட்டு அவன் தான் காதல் மொழிகள் எல்லாம் நிரம்ப பேசிக் கொண்டு வருகிறான். அது வர்ணனைகள். மயிலை பார்த்து பேசுவது போல, மயிலே நீ ஏன் கானகம் சென்றாய் தெரியுமா? கண்ணகியினுடைய சாயலை பார்த்து அஞ்சி வெட்கப்பட்டு நீ கானகத்துக்கு ஓடிவிட்டாய். அன்னப்பறவையே, நீ ஏன் இப்படி பொய்கையிலே சென்று குளங்களைச் சென்று அடைந்திருக்கிறாய் தெரியுமா? கண்ணகியினுடைய மென்மையான நடையை பார்த்து தோற்று போய்விட்டாய். ஆனால் மயில் போனாலும் அன்னப்பறவை போனாலும் கிளி மட்டும் அருகிலே இருக்கிறது. ஏன் கிளி மட்டும் இருக்கிறது என்று சொன்னால், கண்ணகி பேசுகிற மடலை சொற்களை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே கிளி இருக்கிறதாம் என்றெல்லாம் வர்ணனை செய்துவிட்டு அதற்கு மேலே கண்ணகியை பாராட்டி பேசுவான். மாசறு பொன்னே, வலம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே தேனே, அலையடை பிறவா அமிழ்தே என்கோ, மலையடை பிறவா மணியே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாழிரும் கூந்தல் தையால் நின்ன என்று உலவா கட்டுரை பல பாராட்டி என்று பலவாறு அவன் பாராட்டி பேசுகிற காட்சியை நாம் அதிலே பார்க்கிறோம். ஆக கண்ணிகளிடத்திலே அன்பு இருந்தது, ஆசை இருந்தது, காதல் இருந்தது, எல்லாம் இருந்தது. சில பேர் சொல்கிறார்கள் கோவலன் கண்ணகி வாழ்க்கை நடத்தவே இல்லை என்று சொல்லி. சிலப்பதிகாரம் அப்படி சொல்லவில்லை. சில ஆண்டுகள் மிக அற்புதமாக வாழ்ந்தார்கள். யாண்டு சில கழிந்தன என்று இளங்கோவர்கள் பேசியிருக்கிறார். யாண்டு சில கழிந்தன. எப்படி வாழ்ந்தார்களா? இந்த பாம்பு பிணையல் என்று சொல்வார்கள். பாம்பு ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு கிடப்பது போல தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என. பணிகள் என்றால் பாம்புகள். அந்த இரண்டு பாம்புகள் ஒன்று சேர்ந்து கலந்து கிடப்பதைப் போல தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என. ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று. இந்த உலகம் நிலையில்லாதது, வாழ்க்கை நிலையில்லாதது. ஆகவே நிலையான வாழ்க்கையை இருக்கிற நேரத்திலேயே எல்லா இன்பங்களையும் துய்த்துவிட வேண்டும் என்று எண்ணுவதைப் போல தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று என்று சொல்கிற காட்சிகளே அவள் வாழ்ந்த இன்பமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு வருவதுதான் பல சோதனையான நிகழ்ச்சிகள். அது கதையினுடைய திருப்பு முனையாக அமைகின்ற காட்சிகளை நாம் பார்ப்போம். அதன் பிறகு வருவதுதான் மாதவியினுடைய அரங்கேற்றம். மாதவி நடனமகள் குலத்திலே பிறந்தவள். அதிலும் நடனமகள் என்பதிலும் பொதுமகள் குலத்திலே பிறந்தவள். தாய் சித்திராவதி அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தவள். அவளுக்கு பிறந்த அந்த மாதவி நடன அரங்கேற்றம் சோழனுடைய அரசவையிலே நடைபெறுகிறது. அரங்கேற்று காதை அப்படியே கலை பெட்டகம். தமிழிலே இவ்வளவு சொற்களா, இவ்வளவு நுட்பங்களா என்று எண்ணி எண்ணி வியக்கக்கூடிய செய்திகளெல்லாம் நாம் அதிலே பார்க்கலாம். என்ன என்றால், ஆடல் கலையினுடைய நுட்பங்கள், பாடற் கலையினுடைய நுட்பங்கள், அரங்க அமைப்பு, திரைச்சீலைகள் எப்படி அமைப்பது, ஒரு நாடகத்திற்கு இது நிலம் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த மேடை எப்படி அமைக்கணும், அந்த மேடை எவ்வளவு உயரம் இருக்கணும், அகலம் இருக்கணும், நீளம் இருக்கணும், அங்கே எங்கெங்கே விளக்குகள் அமைக்கணும், நிழல் தெரியாத அளவு விளக்கு அமைக்கணுங்கிறான். அந்த மேடையிலே விளக்குகளை அமைக்கிற பொழுது நிழல் அதிலே விழாதவாறு விளக்குகளை அமைக்கணும். திரைச்சீலைகளில் மூன்று வகையாக சொல்வார். கரந்து வரல் எழினி, ஒருமுக எழினி, பொறுமுக எழினி. ஒருமுகமாக என்றால் ஒரு இடத்திலிருந்து இரண்டு எழினிகள் திரைச்சல் வந்து ஒன்று சேர்வது. கரந்து வரல் என்றால் இருப்பது தெரியாமல் பின்னர் வந்து சேர்கிறது, மறைந்திருந்து வருவது போல ஒரு தோற்றம். இப்படி திரைச்சீல்கள் அமைப்பதிலே இருந்து அரங்க அமைப்பு வரையிலே, அப்புறம் இசைக்கருவிகள், மத்தளம் வாசிப்பவனுடைய இலக்கணம் என்ன, எப்படி வாசிக்கணும், யாழ் மீட்டுவனுடைய இலக்கணம் என்ன, அவன் எப்படி வாசிக்கணும், ஆடல் கலையினுடைய நுட்பம் என்ன, எத்தனை வகையான ஆடல்கள் என்றெல்லாம் அதை பேசுவது ஒரு தனி பேச்சாக அமையும். ஆக சிலப்பதிகாரத்தில் கலைகள் என்று சொல்லி அதை தனியாகவே பேசலாம். அவ்வளவு சிறப்பான செய்திகள் உண்டு. அந்த அரங்கேற்று காதி வருகிறது. அப்ப மாதவி நடனம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. அதற்கு முன்பதாக நடன அரங்கேற்றத்துக்கு முன்பு இங்கே உள்ள ஒரு பழக்கம், மன்னன் தலைக்கோல் என்ற ஒன்றை அரண்மனைக்கு கொண்டு வரச் செய்வான். தலைக்கோல் என்றால் வேறொன்றுமல்ல, சோழ மன்னிடத்தில் தோற்றுப்போன மன்னருடைய வெண்கொற்ற குடையின் காம்பை எடுத்து அதை மங்களப் பொருளாக வைத்து மாலையெல்லாம் சூட்டி ஊரிலே ஊர்வலமாக விட்டு கொண்டு வந்து வைப்பார். அது ஒரு அடையாளப் பொருள் தலைக்கோல் என்பது. அந்த நடன அரங்கேற்றத்தின் பிறகு மன்னன் அதை அவளுக்கு அந்த நடன மகளுக்கு பரிசாக கொடுப்பான். தலைக்கோல் வந்தது, அதற்கு பிறகு அவள் நடனமாடினாள். அற்புதமான நடனம், அனைவரும் மிகவும் சுவைத்து கண்டு களித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அரசன் அறிவித்தான், அந்த பச்சை மாலை என்பதை பரிசாக கொடுத்து விதிமுறை கொள்கையின் 1000 கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனள். பச்சை மாலையை பரிசாக தந்து, இந்த பச்சை மாலை என்பது 1008 கழஞ்சு பொன் மதிப்புடையது, ஒரு முறையாக என்றால் ஒருவன், அது பொதுமகள், அந்த தொடக்கம் அப்படித்தான் கதை. அந்த நிலையிலே அவளை, மாதவியை பெற வேண்டுமானால் ஒருவன் 1008 கழிஞ்சு பொன்னை கொடுத்து பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்பாக அமைந்தது. ஆக பச்சை மாலை பரிசு பெற்று மாதவி வருகிறாள், தாய் சித்ராபதி வருகிறாள். வசந்த மாலை அல்லது கூணி, அவருக்கு இன்னொரு பெயர் கூணி, அவள் கையிலே கொடுத்து அந்த மாலையை விற்க சொல்கிறார்கள். அவளை முன்னரே ஏதோ குறிப்பு இருப்பது போல தெரிகிறது. இல்லை என்றால் பகர்வனர் போன்றதோர் பான்மையில் நிறுத்த விலை கூறி விற்பது போல ஒரு பாசாங்கு பாவத்தை நிறுத்தி வைத்தார்கள் அந்த அவளை. ஏன்னா எங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க, நகர நம்பியர் திரிதரு மருகில். நகரத்தில் இருக்கிற நம்பியர் தான் சாதாரண நல்ல ஆடவர்கள் இல்லை, கொஞ்சம் இந்த விடலை பிள்ளைகள் மைனர்னு சொல்லுவாங்க போல, மைனர் சுத்து சுத்துறாரு, அந்த மாதிரி செல்வக்குடியில பிறந்த பிள்ளைகள் எங்கு அலைந்து கொண்டு போல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் நகர நம்பியர் திரிதரு மருகில் பகர்வனர் போன்றதோர் பான்மையில் நிறுத்த அப்படி நிறுத்தினார்கள். கோவலன் அந்த மாதவியினுடைய ஆட்டத்திலே மரத்தை பறி கொடுத்தான். 1008 கழஞ்சு பொன் கொடுத்து அந்த மாலையை விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கி மாதவி இல்லம் சென்ற, மாதவி இல்லம் சென்ற கோவலன் அன்றே சென்றானா பிறகு சென்றானா என்பதெல்லாம் கதையில விளக்கமாக தெரியாது. ஆனால் ஓடுகிற ஓட்டத்தில் காப்பியத்தை மிக விரைவாக கொண்டு செல்கிற நிலையிலே அரங்கேற்றம் நிகழ்ந்ததும் அன்றே, மாலையை விலை பகரப்பட்டதும் அன்றே, அவனது மாலையை வாங்கிக் கொண்டு நேராக மாதவி வீட்டிற்கு சென்றது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குற நிலைதான் கதையினுடைய போக்கு அமைகிறது. சென்றான், மாதவியின் ஆடலிலும் பாடலிலும் மகிழ்ந்தான், அவள் தருகின்ற இன்பத்திலே கிறங்கி கிடந்தான், மது உண்ட வண்டு போல கிடந்தான். அந்த நிலையை இளங்கோவடிகள் சொல்லுகிற பொழுது அவன் கண்ணகி சுற்றிலுமாக மறந்தான். அங்கே விடுதல் அறியா விருப்பினன் ஆகி, மாதவியை விட்டு பிரிந்து வரக்கூட மனமில்லாத, விடுதல் முடியாத, விடுதல் அறியா விருப்பினன் ஆகி வடுநீங்கு சிறப்பின் மனையகம் மறந்தான். குற்றமில்லாத சிறப்புடைய மனை ஒன்று இருக்கிறது, அங்கே மனைவி ஒன்று ஒருத்தி இருக்கிறாள். அந்த மனைவியையும் மனையையும் மறந்துவிட்டு விடுதலறியா விருப்பினனாக மாதவியோடு கூடவே அவன் வாழ்ந்திருந்தான். அந்த வாழ்க்கை நீடித்ததா என்று சொன்னால் அதுதான் கதைப்போக்கிலே மறுபடி வருகிற மற்றொரு மாற்றம். காவிரி பூம்பட்டினத்திலே ஆண்டுதோறும் இந்திர விழா வரும், மன்னனுடைய பச்சை மாலையை பரிசாக பெற்றவள். ஆகவே இந்திர விழாவில் அவள் பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு நாள் நடனமாட, நிறைவு நாளில் நடனமாட வேண்டும். பொதுமக்கள் முன்னிலையிலே மாதவி நடனமாடுகிற பொழுது எல்லோரும் அதனை சுவைப்பார்கள், ரசிப்பார்கள், காண்பார்கள். அப்படித்தான் அந்த ஆண்டு இந்திர விழா வந்தது. இந்திர விழாவுக்கு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டன. இதற்கு இடையிலே இந்திர விழா வருவதற்கு முன்பாக மாதவியோடு கோவலன் மகிழ்ந்திருக்கிறான், கண்ணகி தனித்திருக்கிறாள். இந்த நிலையை இளங்கோவடிகள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். கண்ணகி எப்படி இருந்தாள், மாதவி எப்படி இருந்தாள், அம் செஞ்சிலம்பு அம் செம் சீரடி அணிசிலம்பு ஒழிய, அழகான சிறந்த பாதங்கள் கண்ணகிக்கு சிலம்பு இல்லாமல் இருந்த, கணவனோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது சிலம்பு அணிதல் என்பது ஒரு பழக்கம் தமிழ்நாட்டு மரபு. அம்சம் சீரடி அணிசிலம்பு ஒழிய மென் துகில் அல்குல் மேகலை நீக்க, இடையிலே மேகலாபரணம் இல்லையாம், அதாவது அணிகளை துறந்திருந்தாள் கண்ணகி. கொங்கை மூன்றில் குங்குமம் இடுதல், மார்பகங்களில் எல்லாம் அணிந்து சொல்லி அழகு செய்து கொள்ளக்கூடிய அந்த நிலையும் இல்லை, மங்கள அணியில் பிரிதனி மகிழாள். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த மங்கள அணி ஏற்கனவே சொன்னேன், சிலப்பதிகாரத்தால் முதல் முறையாக வேதியர் வந்து மந்திரம் மோதி வைதிக திருமணம் செய்யப்பட்டது என்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே மங்கள அணி என்கின்ற தாலி சொல்லப்படுவது இங்குதான். தாலி ஐம்படை தாலி என்று சங்க இலக்கியங்களில் உண்டது வேறு. பெண்கள் கழுத்தில் இணைகின்ற மங்கள அணி என்பதை குறிப்பிடுகிற செய்தி இங்கே வருகிற மங்கள அணியில் பிரிதனி மகிழ், அது மட்டும்தான் போட்டிருக்கா, வேற ஒன்றும் போடல, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பூகா நகரத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவுக்கான ஏற்பாடுகள். அந்த புகார் இரண்டு பகுதிகளுடைய, மறுவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம். மறுவூர் பாக்கத்திலே சிறு வணிகர்கள், கைத்தொழிலாளர்கள், பரதவர்கள் என்று ஏழ்மையான நடுநிலையில் உள்ள மக்கள். பட்டினப்பாக்கத்திலே அரசர், அமைச்சர்கள், பெருவணிகர்கள், உழவர்கள். உழவர்களுக்கு இங்கே ஒன்று நடந்தனர். இப்படி இரண்டு பிரிவுகளை உடையது. அந்த மாளிகைகள்லாம் ரொம்ப அற்புதமான மாளிகைகள். ஒரு தொடர் பாருங்க, மான்கண் காலதர் மாளிகை இடங்களும் என்று சொல்லுவார். நம்மலாம் இப்போ ஜன்னல்னு சொல்றோம், அது போர்த்துகீசிய சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில பேர் சாளரம் என்று சொல்கிறார்கள். அழகான ஒரு தமிழ் சொல்லை இளங்கோடுகள் நமக்கு சொல்லு, கால் அதர். கால் என்றால் காற்று, அதர்னா வழி, செல்லுகிற வழி, காற்று செல்லுகிற வழி. அது எப்படி அமைந்ததாம், மானுடைய கண்களைப் போல் அந்த ஓட்டைகளை அமைத்து ஜன்னல் செஞ்சிருக்காங்க. இந்த கால் அதர், காற்று வருகிற வழி. மான் கண் கால் அதர், மானின் கண்களைப் போன்று அமைக்கப்பெற்ற காற்று வரும் வழிகளை உடைய அமைப்புகளை பெற்ற மாளிகைகள், மான் கண் காலதர் மாளிகை இடங்களும் அங்கே இருந்தன. நாளங்காடி பூதத்திற்கு வழிபாடு செய்தார்கள். பூம்புகாரில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் திருவிழாக்கள் நடைபெற்றன. மாதேவியினுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், கூடலும் ஊடலும் கோவலருக்கு அளித்து பாடமை சேர்க்கி பள்ளியுள் இருந்தாள். கோவலனோடு கூடியும் ஊடியும் மகிழ்ந்து இருவரும் இணைந்து வாழ்ந்திருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். அதற்கு பிறகு உவா நாள் என்ற ஒரு நாள் வருகிறது. அது என்னவென்றால், கடைசி நாளிலே கடலாடுகிற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. இந்திர விழாவின் இறுதி நாளிலே கடலாடுவது, அவர் நடனம்லாம் முடிந்த பிறகு கடலாட செல்வார்கள், மக்களும் செல்வார்கள். அப்படி கடல் நீரை ஆடிவிட்டு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதுபோல கோவலனும் கண்ணகியும் கடலாடி வந்தார்கள். வந்த பிறகு கடற்கரையிலே அருமையான தாழை மரங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்திலே, புன்னை மரத்துடைய நிழலிலே நிரம்ப திரைச்சீலைகள் எல்லாம் அமைக்கப்பெற்ற ஒரு அறையிலே, அழகான அறையிலே இருவரும் வீற்றிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு இருக்கையின் மேலே, தவிசின் மேலே இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த யாழை எடுத்து மாதேவி சிறிது நேரம் யாழ் மீட்டி இசைக்கிறார், சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு கோவலன் கையிலே தர கோவலன் வாங்கி அந்த யாழை மீட்டுகிறான். இங்குதான் கதையினுடைய மறுதிருப்பம் வருகிறது. அப்படி கோவலன் மீட்டிய பாடல்களும், யாழிலே மீட்டி பாடிய பாடல்களும், அதற்கு பிறகு அதே பாங்கிலே மாதவி பாடிய பாடல்களும் காணல் வரி என்ற பெயரே உடையன. காணல் என்பது கடற்கரை சோலை. கடற்கரை சோலையிலே இவர்கள் பாடிய பாடல் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது கதையிலே, அது எத்தகைய சிறப்புடைய அந்த வரி பாடல்கள் எல்லாம் சிறந்த இசைப்பாடல்கள், அது வேறு விஷயம். இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? கோவலன் பாடத் தொடங்கினான், திங்கள் மாலை வெங்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய், மங்கை மாதர் பெரும் கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று சொல்லுவான். இன்னும் அதற்கு மேலாக மண்ணும் மாலை வெண்குடையான் என்று சொல்லி நிரம்ப பாடல்கள் காணல் வரியில வரும். ஆக அவன் முடிவாக என்ன சொல்கிறான், யாரோ ஒரு பெண் இவன் மனத்தை இடர் செய்வது போல என இடர் செய்தவை அந்த பெண்ணுடைய முகம், அவளுடைய இடை, அவளுடைய விழி, அவளுடைய நகில் என்று அடுக்கி பலவாறு சொல்வார். இது என்ன கருத்தை துணிக்கிறது என்று சொன்னால், மாதவியை அருகிலே வைத்துக் கொண்டு வேறொரு பெண்ணை விரும்பியது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரி இந்த பாடல் அமைந்தது. மாதவி பார்க்கிறார், இப்ப என்ன நினைக்கிறாள், நம்மை வேறு பெண்ணு கூட நினைக்கல மாதவி, நம்மை விட்டு மீண்டும் கண்ணகி நடத்திலே மனம் சென்று விட்டது என்பது போல ஒரு தவறான கருத்து அவள் மனத்திலே நேர்கிறது. அதனாலே அதற்கு பிறகு கோவல் அந்த பாடலை இசைத்த பிறகு மாதவி யாழை கையிலே வாங்கிக் கொள்கிறாள். வாங்கி அவளும் பேசுகிறாள், என்ன நினைக்கிறாள், அவன் பாடலிலே மண்ணுமோர் குறிப்புண்டு என மயங்கி, கோவலன் பாடிய பாடலில் ஏதோ ஒரு குறிப்பு இருக்கிறது என்று மயங்கி, கலவியால் மகிழ்ந்தனர் போல் கோவலோடு கூடி வாழ்ந்த வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது போல, ஆனால் புலவி கொண்டு மனத்திலே ஒரு ஊடல் கொண்டு, ஒரு சிறு இடைவெளி விட்ட மனம் கொண்டு புலவியால் யாழ் வாங்கி தானும் ஓர் குறிப்பினல் போல் காணல் வரி பாடல்களை இசைத்தாள். அவளுக்கும் ஒரு குறிப்பை வைத்து பாடினாள். என்ன குறிப்பு? அவள் பாடிய பாடலிலே அதே பாணியிலே இவளும் தொடங்குகிறாள். அவன் என்ன சொன்னான், திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. சோழ மன்னன் கங்கை பெண்ணு, இவனோ காவிரிக்கு உரியவன், காவிரிக்குரிய சோழன் கங்கையை சென்று புணர்ந்தாலும் என்றால் கங்கையை வென்று அவளை பெற்று வந்தாலும், அப்போ கங்கை காவிரி எல்லாம் பெண்ணாக கொண்டால், சோழ மன்னன் தனக்கு உரியவளாகிய காவிரியை விட்டு கங்கைக்கு உரிமை கொண்டாடினாலும் கூட இந்த காவேரி கோபம் கொள்ள மாட்டேன் என்பது போல அப்ப இவன் மனப்பாங்கை சொல்லுகிறான் இங்கே. அப்ப அதற்கு போட்டியாக இவள் என்ன சொன்னாள், மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணி பூவாடி அது போர்த்து, காவிரி வருகிற தோற்றம், இப்ப இங்க காவிரி வருது இப்படி எல்லாம் தண்ணியே வர்றதில்ல, மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப இரு பக்கத்திலும் வண்டுகள் எல்லாம் ஒலிக்க, எப்ப வண்டுகள் ஒலிக்கும், நிரம்ப இருபக்கம் மலர்கள் குவிந்திருந்தால்தான், மலர்கள் எப்போ நிரம்ப குவியும், மரம் செடி கொடிகள் நிறைய இருக்கணும், தண்ணீர் நிரம்ப வரணும், அதெல்லாம் இருந்தா காவிரி அவ்வளவு அழகா இருக்கும். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணி பூவாடி அது போர்த்து, பூவாடையே போர்த்து கொண்டு வருகிறாள் காவிரி, கருங்கையற்கின் விழி தொல்கி கயல் மீன்கள் எல்லாம் அவளுடைய கண்களைப் போல, காவிரி ஆற்றுடைய கண்களைப் போல இருக்கிறதாம், அதை விழித்து விழித்து பார்த்து கொண்டு, கயல் மீன்கள் கண்டை மீன்கள், கருங்கையற்கன் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கையற்கன் விழித்தொல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமி அறிந்தேன் வாழி காவேரி. நீ அப்படி வரதெல்லாம் என்ன காரணம் என்றால், உன்னுடைய கணவனாகிய சோழன் இருக்கிறானே அவருடைய வளையாத செங்கோல் நேர்மை பண்பு ஒழுக்க பண்பு அதனால்தான் என்று சொல்லி, ஆக இவள் அதுக்கு பதில் சொல்வது போல தொடங்கி, சோழன் அப்படி மாறுபட்டவன் அல்ல, அவன் வேறுபட்ட எண்ணம் கொண்டவன் அல்ல, அவன் நேர்மையானவன், சிறந்தவன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை, இவனும் யாரோ ஒரு ஆடவனைக் கண்டு எண்ணுவது போல பல இயற்கை பொருள்களை எல்லாம் அழைத்துச் சொல்வது போல அன்னப்பறவைகளை அழைத்து பாடுகிறாள்.
சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகின்ற அரங்கேற்று கதை ஆடற்கலை பாடல் கலை அரங்க அமைப்பு என ஒரு கலைப்பெட்டகமாகவே திகழ்கிறது என்பதையும், மன்னனின் தலைக்கோல் பரிசு கோவலன் பச்சை மாலை பரிசாக பெற்ற மாதவியை காண்பது அவளுடன் செல்வதையும் சிலப்பதிகார சிறப்பு என்ற தலைப்பில் கவிக்கு ஞானச்செல்வன் அவர்கள் வழங்க கேட்டீர்கள். கோவலன் மாதவி இருவரும் யாழினை மீட்டி பாடுகின்ற யாழிசை பாடலோடு இந்த வார நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷ்னி, ஒலிப்பதிவு ஃபிலோமி அலெக்ஸ். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.